Hi, hello, Vanakkam. This is Eril. Thanks for tuning in. After a long time of gap, again I am here. I hope you all enjoyed the last episode of mine. So, let's continue. போன எபிசோடில் மணிப்பல்லவத்தீவில் இருக்க மணிமேகலை அவளோட பூர்வ ஜென்மத்து செய்திகளை தெரிஞ்சுட்டு அவளை தூக்கிட்டு போக வரும் தெய்வத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே மணிமேகலா தெய்வம் வந்து புத்த பீடிகை வணங்கினாங்க. உடனே மணிமேகலை அந்த தெய்வத்தை வணங்கி, உன்னோட அருளால் தான் என்னுடைய முன் பிறவி செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய கணவன் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்குறா. அந்த தெய்வம், லக்ஷ்மியே கேள், நீயும் உன் கணவன் ராகுலனும் ஒரு மலர் சோலையில் தனித்திருக்கும் நேரத்தில் அங்கு சாது சக்கரன் என்னும் பௌத்த சாரண முனிவன் உங்கள் முன் தோன்றினான். நீ அவனை கண்டதும் மனம் கலங்கி நடுக்கமடைந்து நாணத்துடன் வணங்கினாய். ஆனால் ராகுலன் இவர் யார் என்று கோபம் கொண்டான். உடனே நீ அவன் வாயை புதைத்து, முனிவரை வணங்காமல் தீமொழி புகழல் முறையன்று என்று கூறினாய். பின் நீங்கள் இருவரும் முனிவரை பணிந்தீர்கள். நாங்கள் உன் அன்பினர் அல்லோமாயினும் இனிய உணவும் நீரும் தருவோம், உண்டருள்க என்றீர்கள். அவரும் அன்னையே கொண்டு வாருங்கள் என்று கூறி நீ கொடுத்த அமுதை உண்டான். அப்பெரியோனை உண்பித்த அவ்வரமே இப்பொழுது உன் பிறப்பை நீ கற்க காரணமாகியது. ராகுலனே, உபவனத்தில் உன்னை தேடி வந்த உதயகுமாரன் ஆவான். அதனால்தான் உன் மனம் அவன் பின் சென்றது. அதனை மாற்றி உன்னை நல் நெறியில் செலுத்தவே நான் உன்னை இங்கு கொணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க மணிமேகலா தெய்வம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில செய்திகளை அவளுக்கு சொன்னாங்க. அது என்னன்னா, முன்பிறவில உனக்கு தாரை வீரை அப்படின்னு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க அங்க நாட்டு கச்சிய நகரத்து அரசனான துச்சியனை மணந்தாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் கங்கை கரையில் தங்கியிருந்தாங்க. அப்போ அரவண அடிகள் அந்த பக்கமாக போனார். அவரை பார்த்து அரசன் வணங்கினான். அப்புறமா, நீங்கள் யார், இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அடிகள், முற்காலத்தில் புத்த தேவர் உலகத்தில் இருக்க எல்லா உயிரும் இன்பமாக இருக்க நல்ல அறிவுரையெல்லாம் ஒரு மலை மேலே நின்று சொன்னார். அப்போது அவரோட பாதம் அந்த மலையில் பதிஞ்சிடுச்சு. அதனால் அந்த மலையை பாத பங்கைய மலை அப்படின்னு அழைச்சாங்க. அந்த மலையை வணங்க தான் நான் போயிட்டுருக்கேன், நீங்களும் என் கூட வந்து வணங்குங்க அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு வணங்க சொல்கிறாரு அரவண அடிகள். அதனால தான் தாரை வீரை ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்தில் மாதவி சுதமதியா பிறந்து உன் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலா தெய்வம், நீ தெரிஞ்சிக்க வந்த செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, மற்ற சமயவாதிகளுடைய கொள்கைகளையும் ஒரு காலத்தில் தெரிஞ்சிக்க போகிற, அந்த சமயவாதிகள் உன்னை இளையவள்னு கருதி சில உண்மையை சொல்ல மாட்டாங்க, அப்போ நீ வேற உருவத்தில் உன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வான்வழியாக பறந்து போக ஒரு மந்திரமும், எல்லாரோட பசிப்பினியை போக்குறதுக்கு ஒரு மந்திரம்னு மொத்தம் மூன்று மந்திரம் சொல்லித்தராங்க. அப்புறம் மணிமேகலை அந்த தீவில் இருக்க பூஞ்சோலைகளையும் குன்றுகளையும் பார்த்துட்டு அங்கேயே சுற்றிட்டுருக்கா. அப்போது தெய்வ வடிவத்தில் தீவத்திலகை அப்படின்னு ஒருத்தவங்க தோன்றினாங்க. அவங்க இந்திரனோட ஆணைப்படி புத்தரோட பாத பீடிகையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க மணிமேகலையை பார்த்து நீ யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு மணிமேகலை நடந்த எல்லாம் சொல்லி இந்த ஜென்மத்தில் அவள் யார் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறா. மணிமேகலுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிக்க ஆவலாக இருந்தது. அதனால் அவங்க கிட்ட, பூங்கொடி போன்ற நீ யார் அப்படின்னு கேட்டா. என்னோட பெயர் தீவத்திலகை. நான் இந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்க ரத்தின தீவத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது. அதோட பேர் சம்மந்தகூட மலை. அதோட உச்சியில் இருக்க புத்த தேவரோட பாதங்களை வணங்கி இந்த தீவுக்கு வந்தேன். அப்போலேருந்து இந்திரனோட கட்டளைப்படி இந்த தர்ம பீடிகையை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். புத்த தேவரோட நல் அறங்களை பின்பற்றி நடப்பவங்க இந்த தர்மப்பிடையை பார்த்தா அவங்களுடைய பழம்பிறப்பை பற்றிய செய்திகளை அறிவாங்க. ஆனால் அது போன்றவங்க இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப அரிது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தர்ம பதம் சொந்தமாகும். இது உண்மை. இந்த பீடத்திற்கு முன் நெய்தலும் குவளையும் நெருங்கி மலர்ந்து இருக்க கோமுகின்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்திலிருந்து ஒரு வருடத்துக்கும் புத்த தேவர் அவதரித்த வயசாக சுத்த பௌர்ணமி அப்போ அமுத சுரபின்னு சொல்கிற பிச்சை பாத்திரம் வெளியே வரும். அந்த நாள் தான் இந்த நாள். அது ஆபுத்திரன் கையில் இருந்தது. அதில் இட்ட சோறு அல்ல அல்ல குறையாதான். அதோட மகிமையை அரவணாடிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. புத்த பீடிகையை வணங்கி தீவத்திலகை கூட அந்த குளத்துக்கு பக்கத்தில் போகிறா. அப்போ அமுத சுரபி நடு குளத்தில் தோன்றி மணிமேகலை கையில் வந்தது. அந்த பாத்திரத்தை பெற்ற உடனே மணிமேகலைக்கு தாங்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காதா பின்ன. அப்புறமா புத்தரோட பாதங்களை வணங்கினான். அப்புறம் தீவத்திலகை மணிமேகலையை பார்த்து பசிப்பிணையை முற்றிலும் அழிக்கணும், பசி என்பது ரொம்ப கொடுமையானது, ஒரு காலத்தில் எங்கேயுமே மழை இல்லாமல் இருந்தது, அதனால் விளைச்சல் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பசி, மக்கள் உணவு இல்லாமல் அவதிக்குள்ளானாங்க. அதே போல் கௌசிகர் முனிவரும் உணவு இல்லாமல் ரொம்ப வருந்தினார். அதனால் ஒரு நாயோட இறைச்சியை சாப்பிட போனார். அந்த இறைச்சியில் ஒரு பகுதியை இந்திரன் போன்ற தேவர்களுக்கு படையலிட்டார். உடனே இந்திரன் மழை பெய்ய செஞ்சார். அதுக்கப்புறமா தான் விளைநிலங்கள் விளைச்சல் கொடுத்தது. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதனால் நீ உயிர்களிடத்துல இரக்கம் கொண்டவளாக இருக்கணும், எல்லாரோட பசியை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் என்னோட கணவன் இறந்ததால் நானும் தீக்குளிச்சு இறந்த அப்போ சாது சக்கர முனிவருக்கு உணவு அளித்ததை நினச்சிக்கிட்டே இருந்ததால் தான் எனக்கு இந்த பாத்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏழைகளோட பசியை போக்க நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா மணிமேகலை. தீவத்திலகை மணிமேகலையை ஆசிர்வதிச்சு இனி நின் ஊருக்கு நீ செல்க அப்படின்னு சொன்னாங்க. மணிமேகலை அவங்களோட பொன்னடியை வணங்கி மாபெரும் பாத்திரத்தை அவளோட மலர்கையில் ஏந்தி புத்த பீடியை தொழுது புகாரை நோக்கி பறந்தா. தெய்வம் சொன்ன ஏழு நாள் முடிந்தும் என் மகள் வரவில்லையே அப்படின்னு கவலையாக இருந்த மாதவி எதிரில் போயிட்டு நின்னா மணிமேகலை. மாதவி சுதமதி கிட்ட அவங்க போன ஜென்மத்தில் மணிமேகலையோட சகோதரிகள்னும் அவங்க பேர் தாரை வீரைனும் சொல்கிறா மணிமேகலை. அவங்களும் அந்த அமுத சிறபி பாத்திரத்தை தொட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்கிறா. அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்ல சொல்ல அவங்க கேட்டு மகிழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை, மாதவி, சுதமதி இவங்க மூணு பேரும் தீவத்திலகை சொன்னது போல அரவண அடிகளை பார்க்க பௌத்த சங்கத்துக்கு போனாங்க. அங்கே அரவண அடிகளை பார்த்ததும் எல்லாரும் பணிந்து வணங்கினாங்க. மணிமேகலை உவவனத்தில் உதயகுமாரனை பார்த்ததுலேருந்து தீவத்திலகையை விட்டு பிரிந்து இங்கே வந்தது வரைக்கும் எல்லாமே அடிகள்கிட்ட சொல்கிறா. ஆபுத்திரன் திறம் அரவண அடிகள் பால் கேள் அப்படின்னு தீவத்திலகை சொன்னாங்கன்னு அவள் அடிகள்கிட்ட சொன்னான். மணிமேகலை சொல்ல சொல்ல அடிகளுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டே இருந்தது. அதே முகமலர்ச்சியோட குழந்தாய், முன் ஒரு நாள் நான் பாதமங்கைய மலையை அடைந்து புத்த தேவருடைய அடியினை வணங்கி மீண்டேன். வழியில் கச்சநகரத்து வேந்தனாகிய துச்சேனை ஒரு சோலையில் கண்டேன். பின் நீயும் மனைவியரும் சுகமோ என்றேன். அவன் துயருற்று அழுது தாரை களி மயக்கத்தோடு புதிதாக பற்றி வந்த யானை முன் சென்று உயிர் நீத்தாள். அது கேட்ட வீரை வருந்தி மாடி மீது நின்றும் கீழ்கவிழ்ந்து இறந்தாள் என்றான். நான் அவனுக்கு அறிவுரை கூறி திரும்பினேன். அந்த அடிகள் தாரையும் வீரையும் வேறு உருவத்தில் இங்கே மாதவியாகவும் சுதமதியாகவும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த நகரத்தில் சில அற்புதங்களை செய்ய போகிற, அது எல்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் என்னுடைய அறிவுரைகளை உன்னோட மனசு ஏற்கும். மாதவியும் சுதமதியும் பாதபங்கிய மலையை தரிசித்ததால தான் உன் கூட இந்த ஜென்மத்தில் சேர்ந்தாங்க. நீ மக்களோட பசிப்பினியை போக்கி சிறந்த அறம் புரியணும் அப்படின்னு அடிகள் சொல்கிறாரு. மணிமேகலையும் அப்படியே நான் செய்வேன்னு சொல்லி வணங்குறா. அது மட்டும் இல்லாமல் அரவண அடிகள் ஒரு கதை சொல்கிறாரு. என்னன்னா, வாரணவாசையில் அந்தணன் அபஞ்சிகன் மனைவி சாலிக்கு தப்பான முறையில் ஒரு குழந்தை உருவாச்சு. அதனால் அவ பாண்டிய நாட்டில் இருக்க ஆயர்பாடியில் ஒரு ஆண் பிள்ளைய பெற்றெடுத்தா. ஆனால் இரக்கமில்லாத அவ அந்த குழந்தையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய 7 நாள் வரைக்கும் ஒரு பசு தான் அதனுடைய பால் கொடுத்து காப்பாற்றிட்டு வந்தது. அதனாலேயே அந்த குழந்தைய ஆ மகன், அதாவது பசுவின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக வயணங்கோடுங்கிற ஊர்லேருந்து தன்னோட மனைவி கூட வந்துட்டு இருந்தான் பூதிங்கிற பார்ப்பனன். அங்கே இருந்த குழந்தைய பார்த்ததும் தூக்கிட்டு போயிட்டு அவனோட மனைவி கிட்ட கொடுத்து, இவன் ஆ மகன் இல்லை, என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஆபுத்திரன்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஆபுத்திரன் அந்த ஊரில் இருக்க அந்தணன் வீட்டுக்கு போனான். அந்த வீட்டில் ஒரு தூணில் பசுவை கட்டி போட்டிருந்தாங்க. அந்த பசுவை நெருப்பில் பலியிட தான் அங்கே கட்டி போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ஆபுத்திரன் கண் கலங்கி இன்னைக்கு இரவு நேரத்தில் வந்து இந்த பசுவை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சான். அதே போலவே இரவு நேரத்தில் போயிட்டு அந்த பசுவோட கயிறை கழட்டி விட்டு அந்த பசுவோட சேர்ந்து காட்டு வழியாக போயிட்டு இருந்தான். பசுவை காணோம்னு எல்லாரும் தேடி காட்டு வழியாக போனாங்க. அங்கே ஆபுத்திரனை பிடிச்சி, இந்த பசு கூட நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவனை கேட்டாங்க. அவனை கேட்டது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் செஞ்சாங்க. ஆபுத்திரனை அடித்தவங்கள பார்த்த பசு தன்னோட கும்பாலை குத்தி குடலையே சரிச்சிடுச்சு. அவன் அவங்கள பார்த்து என்னை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லியும் அவனை எல்லாம் இகழ்ந்து பேசினாங்க. அதில் ஒருத்தர் அவனோட பிறப்பை பற்றி பேசி அவனை அவமானப்படுத்தினான். அதனால் ஆபுத்திரனோட வளர்ப்பு தந்தை அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அவன் பசியில் எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு பிச்சை எடுத்தான். ஆனால் யாரும் அவனுக்கு உணவு கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவனோட பாத்திரத்தில் கல்லை போட்டு அவமானப்படுத்தினாங்க. அதனால் ஆபுத்திரன் செல்வர்கள் வாழற தென்மதுரைக்கு போயிட்டு அங்கே பிச்சை எடுத்து அவன் மட்டும் சாப்பிடாம கண் தெரியாதவங்க, உடல் ஊனமாக இருக்கிறவங்க, வயசானவங்கன்னு எல்லாருக்கும் கிடைக்கிற உணவை கொடுத்து அவங்க பசியை போக்கணும். ஒரு நாள் இரவு நேரத்தில் கொற்ற மழையில் சில பேர் வந்து ஆபுத்திரனை எழுப்பி ரொம்ப பசியாக இருக்குது, எதனா உணவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உணவு இல்லை. எப்படி இவங்க பசியை போக்குறதுன்னு புரியாமல் இருந்தான் ஆபுத்திரன். அவங்க முன்னாடி கலைமகள் தோன்றி, நீ உணவு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு கவலைப்படாத அப்படின்னு அவங்கிட்ட ஒரு பிச்சை பாத்திரத்தை கொடுக்குறாங்க. இதனோட பேர் அமுத சுரபிங்கிற அக்ஷய பாத்திரம். இதில் விட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பசியில் வாடுறவங்கள நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்போலேருந்து பசின்னு வர எல்லாருக்கும் உணவு கொடுக்க ஆரம்பித்தான் ஆபுத்திரன். அவன் தங்கியிருந்த இடத்த மடமாக மாற்றி எல்லோரும் வந்து அவங்க பசியை போக்க ஆரம்பித்தாங்க. அவனோட புகழ் உலகமெல்லாம் பரவிச்சு. அவன் எல்லா உயிருக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றினான். பாண்டு கம்பளம் என்பது வெள்ளை கம்பளமாகிய ஒரு ஆசனம். அது இந்திரனுக்கு உரியது. அந்த கம்பளம் உலகில் புகழ் ஓங்கி இருக்கிறவங்கள தேவேந்திரனுக்கு அறிவிக்க அசையும். அந்த அசைவுனால இந்திரனுக்கு உண்மை புரிஞ்சு நல்ல அறம் செய்கிறவங்க முன்னாடி தோன்றி அவங்க வேண்டும் வரத்தை கொடுப்பான். அதுபோல் பாண்டு கம்பளம் அசைவை பார்த்த இந்திரன் சிறந்த அறம் செய்கிற ஆபுத்திரன் முன்னாடி தோன்றி, நான் இந்திரன், உனக்கு வேண்டுவன வழங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் ஆபுத்திரன் அவனுக்கு என்ன வேணும்னு இந்திரன் கிட்ட கேட்டானா இல்லையா? இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோட டாட்டா சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்களுக்கு.
கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.